بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய நமது இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே இஸ்லாமிய வரலாற்றின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி வந்த மிகச்சிறந்த ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை தொடர்பான சில பதிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹுனுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம எடுத்து பார்க்குற சமயத்தில் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆளுமை, இந்த சமுதாயத்துக்கு தன்னால் என்னென்ன பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்ற ஏராளமான படிப்பினைகள், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அவருடைய ஆட்சியாக இருக்கலாம், அவங்க ஹிலாபத்தை ஏற்ற போது மேற்கொண்ட நடவடிக்கைகளாக இருக்கலாம், இது எல்லாவற்றையும் நம்ம எடுத்து பார்க்குற சமயத்தில் ஒரு சிறந்த இஸ்லாமிய ஆளுமைக்கான அனைத்து இலட்சணங்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை பொதிந்திருக்கிறது என்ற காரணத்தினால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய தலைமைத்துவத்தை ஏற்பதற்கான அதாவது தெரிவு நடந்த சமயத்திலே சஹாபாக்கள் எல்லாம் உடன்பட்டதிலிருந்தும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்மாதிரியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்படுத்தியதிலிருந்தும் நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு நுக்தாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையின் அந்த சிறந்த பகுதியில் இருக்கின்றன என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த வகையில் நாம் எல்லோரும் சஹாபாக்களிலிருந்து ஏராளமான படிப்பினைகளையும் முன்மாதிரிகளையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில பகுதிகளை, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பாகவும் அவங்க ஹிலாபத்தை ஏற்றதுக்கு பின்னாடி என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் என்பது தொடர்பாகவும் சில வரலாற்று குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய முழுமையான பேர், அவங்களுடைய பரம்பரையை நம்ம எடுத்து பார்க்குற சமயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அபூபக்கர் என்பது அவங்களுடைய புனைப்பெயர். அபூபக்கர் என்று சொன்னால் ஒட்டகத்துடைய இளம் பருவத்திலே உள்ளதுக்கு ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இளம் பருவத்திலே உள்ள ஒட்டகத்துக்கு தான் பக்ர் என்று சொல்வார்கள். அபூபக்கர் என்பது பக்ருடைய தந்தை என்பது அவருடைய புனைப்பெயர், குன்யா என்று சொல்வார்கள் அரபியில். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முழுமையான பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான் இப்னு ஆமிர் என்பது தான் அவங்களுடைய முழுமையான பெயர். இவங்களுடைய ஜத்து காப் இப்னு முர்ரா பின் காப் முர்ரா இப்னு காபு என்பவரோடு தான் ரசூலுல்லாஹுடைய பரம்பரையும் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பரம்பரையும் சந்திக்கிறது என்பதை குறிப்பாக இந்த இடத்துல சொல்லலாம். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய குன்னியத்து எப்படி அபூபக்கர் என்று அழைக்கப்படுகிறதோ அவங்களுக்கு இந்த சில அல்காபுகள், சிறப்பு பெயர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது குர்ஆனிலேயும். அதில் சிலதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்திருக்கிறான். அதீக், அதே போல சித்திக், அதே போல சாஹிப் என்பது, சாஹிப் என்பது தான் குர்ஆனிலே அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன பெயராக இருக்கிறது. சூரா தௌபாவிலே இல்லா தன்சுருஹு ஃபக்கத் நசரஹுல்லா இத் அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு தானியத்னேனி இத் ஹுமா ஃபில் கார் இத் யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா என்ற அந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாஹிப் என்று அந்த இடத்திலே சொல்வது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பெயராக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல குறிப்பிடலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு எப்போ பிறந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குற சமயத்தில் யானையாண்டு ஆமுல் ஃபீல் கழித்து 2 வருடங்களா 3 வருடங்களா என்பதில் அறிஞர்களுக்கிடையிலே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகிறது. எப்படியோ யானையாண்டுக்கு பின்னாடி 2 அல்லது 3 வருடங்களில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்பதில் வரலாற்று ஆசிரியர்கள் அபிப்பிராயம் பேதப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இவங்களோட சிஃபத்து, இவங்களோட உடல் அமைப்பு, குணமெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்குற சமயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சிவப்பு கலந்த வெண்ணிறமானவர்களாகவும் அதே போன்று மெலிந்த உடல் அமைப்பு உடையவர்களாகவும் காணப்பட்டாங்க. அவங்களோட தாடிக்கு ஹின்னா என்று சொல்லக்கூடிய மருதாணி, அதே போன்று கத்திமி என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு செங்கருப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு இதையும் பயன்படுத்தி அவங்களுடைய ஷைபாவை, அவங்களுடைய தாடி நரைத்திருந்ததை வந்து அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் இந்த மருதாணியின் மூலமாக கலரை மாற்றியிருந்தார்கள் என்ற ஒரு செய்தியும் அவங்களுடைய உடல் தோற்றம் பற்றி பதிவு செய்யப்படுகிறது. இது அவங்களுடைய தனிப்பட்ட தோற்றம் பெயர்கள் சம்பந்தமாக நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தை நம்ம எடுத்து பார்க்குற சமயத்தில் அவங்களுடைய தந்தை உஸ்மான் இபின் ஆமிர் இபின் ஆம்ர், இவர் தான் அபு குஹாஃபா என்று அழைக்கப்படுறாரு. இவர் ஃபத்ஹ மக்காவிலே மக்காவற்றின் போது இஸ்லாத்தை தழுவினார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய தாயார் சல்மா பின்த் சஹர் என்பவங்க, இவங்க சல்மா பின்த் சஹர் இபின் ஆம்ர் என்பவங்க, இவங்க ஆரம்பத்திலே மக்காவில் வைத்து ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை தழுவியிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அபூபக்கர் ரழியல்லாஹு தந்தையார் மக்காவற்றின் போதுதான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார் என்பதை குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம். அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் 4 திருமணம் செய்திருந்தார்கள். அதில் முதலாவது மனைவியார் குதைலா பின் அப்துல் உஸ்ஸா என்பவங்க. இவங்க இஸ்லாத்தை ஏற்று சம்பந்தமாக வரலாற்றிலே அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடுகள் காணப்படுகிறது. ஆனால் இவங்க இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இவங்களுக்கு பிறந்தவர் தான் அதாவது அப்துல்லா, அதே போல் அஸ்மா பின் அபிபக்கர் ரழியல்லாஹு, இவங்க ரெண்டு, இந்த அப்துல்லா என்ற மகனுக்கும் அஸ்மா பின் அபிபக்கர் இவங்களுடைய தாயார் தான் இந்த குதைலா பின் அப்துல் உஸ்ஸா என்ற பெண்மணி. இவங்களை வந்து அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் ஜாஹிலியா காலத்திலேயே என்ன செஞ்சார், ஆரம்ப காலத்திலேயே இவர்களை வந்து தலாக் பண்ணியிருந்தாங்க, விவாகரத்து பண்ணினார்கள் என்பதை பார்க்குறோம். அடுத்ததாக ரெண்டாவது மனைவி உம்மு ரூமா பின் ஆமிர் பின் உவைமிர், இவங்க யார் என்று சொன்னால் அப்துல் ரஹ்மான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, இவங்க ரெண்டு பேருடைய தாயார் தான் உம்மு ரூமான் பின் உம்மு ரூமான் பின் ஆமிர் பின் உவைமிர் என்ற இந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இரண்டாவது மனைவியார். இவங்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தும் வந்திருந்தார்கள் என்ற செய்திகளை நம்ம பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற அந்த காலத்திலேயே இவங்க மதீனாவிலே மரணித்தார்கள் என்பதை பார்க்குறோம். மூன்றாவது அவங்களுடைய மனைவி யார் யார்னு சொன்னால் அஸ்மா பின் உமைஸ், இவங்க ஜாபர் பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அவர்களுடைய மனைவியார். ஜாபர் பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அவர்களோட ஆரம்ப காலத்திலே மக்காவில் வச்சு இஸ்லாத்தை தழுவினாங்க. ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத்து பயணித்த நேரத்தில் ஜாபர் பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அவர்களுடைய ஹபஷாவுக்கு போனார்கள். அங்கிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து வந்த சமயத்தில் மதீனாவுக்கு தனது கணவரோடு திரும்பி வந்து முஹ்தா யுத்தத்தின் போது ஜாபர் ரழியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. அதன் பின்னர் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் அஸ்மா பின்த் உமைஸ் ரழியல்லாஹு அவர்களை திருமணம் செஞ்சாங்க. அவர்களுக்கு முஹம்மத் என்ற ஒரு ஆண்மகர் பிறந்தார் என்பதை நம்ம பார்க்குறோம். நான்காவது மனைவியார் ஹபீபா பின்த் ஹாரிஜா பின் ஜுஹைர், ஜெயித் பின் அபி ஜுஹைர் என்பது நான்காவது மனைவியார். இவ வந்து அன்சாரி. மேலே நம்ம பார்த்த மூன்று பேர் யார், குதைலா, அதே போல் உம்மு ரூமான், அதே போன்ற அஸ்மா பின்த் உமைஸ், இவங்க எல்லோருமே மக்காவாசிகள். இந்த ஹபீபா பின் ஹாரிஜா என்ற இந்த பெண்மணியார் அன்சாரி ஹசரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு உம்மு குல்சூம் என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மரணித்த பின்னாடி. இந்த 4 பேரும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய மனைவிமார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மொத்தம் 6 பிள்ளைகள், அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர், அப்துல்லாஹி பின் அபிபக்கர், முஹம்மது பின் அபிபக்கர், அஸ்மா பின் அபிபக்கர். அஸ்மா பின் அபிபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஜுபைர், அதாவது இவங்க வந்து ஜுபைர் பின் அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி. மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலேந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த நேரம் முதலாவது பிறந்த குழந்தைக்கு அப்துல்லாஹி பின் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் தான் அஸ்மா பின் அபிபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்களை பற்றி நிறைய வரலாற்றில் சிறப்பான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. வயசு போயும் நல்ல திடகாத்திரமாக இருந்தாங்க என்ற பல செய்திகள் எல்லாம் இவங்களை பற்றி சொல்லப்படுகிறது. ஹிஜ்ரி 73 ஆண்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தனது 73 வயசில் இவங்க மரணித்தாங்க என்ற செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். ஹிஜ்ரி 73 இவங்க மரணித்தாங்க மக்காவில். அதே போல் 5வதாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் விருப்பத்துக்குரிய மனைவியார். அவங்களோட சிறப்பை பற்றி நான் உங்களுக்கு விவரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆறாவது குழந்தை உம்மு குல்சூம் பின்த் அபூபக்கர். இவ்வளவு தான் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு பிள்ளைகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு குடும்பத்துடைய ஏனைய சஹாபாக்களுடைய குடும்பத்தையும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு குடும்பத்தையும் நம்ம பார்க்குற சமயத்தில் ஒரு சிறப்பான ஒரு பாயிண்ட்டாக நம்ம எதை சொல்லலாம்னு சொன்னால், தாய் தந்தை பிள்ளைகள் எல்லோருமாக சேர்ந்து அபூபக்கர் ரதியல்லாஹுடைய தாய் தந்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் முழுமையாக இஸ்லாத் தழுவி கொண்டார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹுடைய பிள்ளைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லோருமே இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். இஸ்லாத்துக்கு பல வகையில் தம்மாலான உதவிகளையும் பல சேவைகளையும் செஞ்சுருக்கிறாங்க என்பதோடு மாத்திரமல்லாமல், அபூபக்கர் ரதியல்லாஹுடைய குடும்பத்திலிருந்து முனாஃபிக்குகளாகவோ இஸ்லாத்துக்கு விரோதிகளாகவோ யாராவது இருந்திருக்கிறாங்களான்னு பார்த்தா நம்ம குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்றுமே கிடையாது என்பதை நம்ம பார்க்கலாம். அந்த இந்த சிறப்பு ஏனைய சஹாபாக்களுடைய குடும்பத்தில் நம்ம பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க குடும்ப ரீதியாக தனது தாய் தந்தை தனது வாரிசுகள் என்று சொல்லி எல்லோருமே இஸ்லாத்திலே நல்ல பெயர் கொண்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதன் மூலமாக அபூபக்கர் ரதியல்லாஹுடைய குடும்பத்துக்கு ஒரு தனி சிறப்பு ஏனைய சஹாபாக்களை விடவும் காணப்படுவதை இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இப்போ அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி உள்ள செய்திகளை பார்த்தோம். ஆனால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னாடியே ஜாஹிலியா காலத்திலேயே நம்ம அவங்களோட வரலாற்றை எடுத்து பார்க்குற சமயத்தில் சிறப்பான சில செய்திகள் அவங்கள்ட்ட காணப்பட்டது. அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காணப்பட்ட சிறப்பான விஷயங்கள் ஒன்று தான், பரம்பரைகள் சம்பந்தமான ஒரு அறிவு அவங்களுக்கு விசேடமாக இருந்தது. அதை நம்ம இன்றைக்கு கூட நாங்கள் பார்க்கலாம். நம்மக்கிட்ட அந்த பழக்கம் இல்லை. ஆசிய நாட்டை சேர்ந்த இலங்கை இந்தியாவை சேர்ந்த நம்மக்கிட்ட எங்களோட பரம்பரை தொடர்பான அறிவு நம்மக்கிட்ட கிடையாது. சொல்லப்போனால் எனது தந்தையை பற்றி தெரிஞ்சிருக்கும், எனது தந்தையுடைய தந்தையை பற்றி தெரிஞ்சிருக்கும், தந்தையுடைய தந்தை அப்படி ஒரு 3-4 தலைமுறை தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதே 4வது தலைமுறையுடைய சம்பந்தமான விவரமான செய்திகள் நமக்கு தெரியாது. என்னண்டா அந்த அறிவு நமக்கு சந்ததி ரீதியாக கிடைக்கல. ஆனால் அரபுகள்கிட்ட நீங்கள் பார்க்கலாம், அவங்கள்ட்ட காணப்படக்கூடிய சிறப்பான தன்மைகள் ஒன்று தான் பரம்பரை தொடர்பான அந்த ஒரு அறிவு அவங்கள்ட்ட இருந்தது. அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களை பொறுத்த மட்டும் ஜாஹிலியா காலத்தில் அதுக்குண்டு ஒரு சிறப்பான ஒரு நாலேஜ் உள்ளவர்களாக தனது பரம்பரை சம்பந்தமாக அரபு பரம்பரைகள் தொடர்பான ஒரு சிறந்த அறிவுள்ளவர்களாக சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள். அது மாத்திரமல்லாமல் அரபுகளுடைய வரலாறு பரம்பரை பற்றிய ஒரு சிறந்த அறிவு அவர்களிடம் காணப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் ஜாஹிலியா காலத்திலே ஒரு சிறந்த ஒரு வியாபாரி, ஒரு மிகச்சிறந்த குறைசுகளிலே தலையிந்தமிருந்து நிற்கக்கூடிய அளவிலான ஒரு கௌரவத்தோடு காணப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மிக பிரபலமான ஒரு வியாபாரியாக இருந்தாங்க. சாதாரண வியாபாரி இல்லை, அவங்களோட அவங்க வியாபாரியாக இருந்த அந்த சொத்தின் காரணமாகத்தான் ஆரம்ப கால மக்கா தாவாவுக்கு தனது சொத்தால் ஏராளமான உதவிகள் அவங்க செஞ்சிருந்தாங்க என்பதுக்கு காரணம் அவங்க ஒரு சிறந்த ஒரு வியாபாரியாக அந்த காலத்திலே சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்லாமல், அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களுக்கும் அந்த மக்கா சமூகத்துக்கும் இடையிலே ஒரு இறுக்கமான ஒரு பாச பிணைப்பு காணப்பட்டுச்சு. அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களை பற்றி ஜாஹிலிய கால அந்த மக்கள் மத்தியிலே மக்காவிலே காணப்பட்ட மற்ற கோத்திரங்களுக்கிடையிலே ஒரு இரக்க ரீதியான ஒரு பாச ரீதியான ஒரு உறவு இருந்திருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு கௌரவம் உள்ளவர்களாக அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது மாத்திரம் அல்லாமல் அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் காணப்பட்ட சிறந்த பண்புகள் ஒன்றுதான், அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள்ட்ட எந்த தீய பழக்கங்களும் காணப்படவில்லை. அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அவர்கள் ஜாஹிலிய காலத்திலேயே சிலை வணக்கம் செய்யவும் இல்லை, மது அருந்தவும் இல்லை, குடும்ப ரீதியாக ஒரு ஒழுக்கமுள்ள பேணிதலான ஒரு மனிதனாக அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள் என்பதை அவங்களோட வரலாற்றில் குறிப்பிட்டு சொல்லப்படுவதை நம்ம பார்க்கலாம். எனவே இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சிலையை வணங்குவோம் இல்லை, அவங்கள்ட்ட இந்த மாதிரியான கெட்ட தீய ஒழுக்கக்கேடான நன்னடத்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த விதமான பண்பாடுகளும் மோசமான குணங்களும் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களிடம் காணப்படவில்லை என்பதில் வரலாற்று அறிஞர்கள் ஒரு குறிப்பான ஒரு விஷயமாக இதை சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது மாத்திரமல்லாமல் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் ஆரம்ப காலமாக இஸ்லாத்துடைய மிக அடிப்படை முன்னோடிகளில் ஆண்களிலே முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றதே அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் தான் என்பதை நம்ம பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் அதை சொல்கிறாங்க. நபியர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னை நபியாக அனுப்பிய போது நீங்கள் எல்லோருமே என்னை பொய்ப்பித்த சமயத்தில், நான் பொய் சொல்கிறேன் என்று சொன்ன சமயத்தில், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சதக்க அவர் உண்மை சொன்னார், நான் உண்மையாளன் என்று சொல்லி உண்மைப்படுத்தினாங்க. அது மாத்திரமல்ல, தன்னாலும் தனது சொத்தாலும் எனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தாரு. பஹல் அந்தும் தாரிகூனலி சாஹிபி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனக்காக வேண்டி என்ற சகோதரர் கொஞ்சம் விட்டு தருவீங்களா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மனதளவிலும் குடும்ப ரீதியாகவும் எல்லா விஷயத்திலும் தனது ஹலீல் நான் மிக நெருங்கிய தோழனாக எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நம்பிக்கை, நாணயம், ஒரு சராசரி மனித ஆளுமைக்கு இன்றைக்கு நம்ம மனிதனுடைய உயர்ந்த பண்புகள் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற அடையாளப்படுத்தக்கூடிய அவ்வளவுக்குமான ஒரு தனி மனித உருவாக்கமாக அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை அவங்களோட வரலாற்றிலிருந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சொத்தால பொருளால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செஞ்ச அதே சமயத்தில் இஸ்லாத்துடைய மிக முன்னோடிகளாக இருந்த நபித்தோழர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கும் அபூபக்கர் ரதியல்லாஹுனுடைய தாவா மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கிறது. அவங்களுடைய தாவாவின் காரணமாகத்தான் ஜுபைர் பின் அவ்வாம், உஸ்மானி பின் அஃபான், தல்ஹா பின் உபைதில்லா, சாத் பின் அபி வக்காஸ், உஸ்மானி பின் மதூன், அபு உபைதா, ஆமிர் பின் ஜர்ராஹ், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹும் போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வருவதற்கான பிரதான திருப்பு முனையாக தாவாவை எடுத்து சென்றவராக இருந்தது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை நம்ம வரலாற்றில் பார்க்கலாம். அப்ப எனவே இந்த அளவுக்கு இஸ்லாத்தோடும் ரசூல்லாவோட நெருங்கிய தொடர்புள்ள அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த இடத்திலெல்லாம் மிக உதவியா இருந்தாங்கன்னு சொன்னா, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே தொழுது கொண்டிருந்த நேரத்தில் உக்பா இப்னு அபி முஐத் என்று சொல்லக்கூடியவன் தனது ஆடையால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கழுத்தை போட்டு இருக்கின்ற அந்த சமயத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் அந்த இடத்துல வந்து, இது ஆரம்ப காலத்தில் ரசூலா மக்காவில் நோயினைப்படுத்த சமயத்தில் பல இடங்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி திஃபா பண்ணிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் ஒன்றுதான் இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த காஃபிர் வந்து நோயினைப்படுத்தின சமயத்தில் அவனை போய் தடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திஃபா பண்ணி, அத்தகத்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பியல்லாஹ், எனது ரப்பு அல்லாஹ் என்று சொன்ன ஒரு மனிதரையா நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்கள் என்று சொல்லி அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக பாதுகாவலனாக அந்த இடத்துல கஷ்டம் வருகின்ற சமயத்தில் அந்த ரசூலா நோயினைப்படுத்த அந்த சமயத்தில் அந்த ஸ்பாட்டில் போய் தாங்க எல்லா வகையிலும் சிறுபான்மையினராக இருந்த சமயத்திலும் கூட இஸ்லாத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக போய் அந்த களத்தில் போய் போராடினார்கள் என்பதற்கு இந்த வரலாற்றை ஒரு சான்றாக நம்ம சொல்லலாம். அதே போன்று இந்த ஆரம்ப காலத்தில் மக்காவில் கடுமையான நோவினைக்கு முஸ்லிம்கள் உள்ளாகின அந்த சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் படுற அந்த கஷ்டத்தை பார்த்து சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, சிலர் ஹபஷாவுக்கு நீங்கள் ஹிஜ்ரத்துக்கு போங்க என்று நபி அவர்கள் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போகிறதுக்கு அனுமதித்தாங்க. அப்போ இந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களும் ஒரு தடவை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஆரம்பகால நெருக்கடிகளை எல்லாம் தாங்கி கொள்ள முடியாமல் இங்கே மக்காவில் சுதந்திரமாக இந்த ரப்பை என்னால் வழங்க முடியாதுல்ல, எனவே நான் இந்த பூமியை விட்டு ஹபஷாவுக்கு போகிறேன் என்று சொல்லி பயணிக்கிறாங்க. பயணிச்சிற இந்த சமயத்தில் பர்குல் ஹிமாத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை அடைஞ்ச போது அந்த பிரதேசத்துடைய தலைவராக இருந்த இப்னு தஹினா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறாரு, ஐன துரிதியா அபூபக்கர், அபூபக்கரே எங்க போறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவர் சொல்றாரு, அபூபக்கர் தான் சொல்றாங்க, அஹ்ரஜனி கௌமி ஃப உரீது அன் அஸீஹ ஃபில் அர்தி வ அஅபுத ரப்பி, எனது கூட்டம் எனது சமூகத்தவர்கள் என்னை வந்து ஊரை விட்டு வெளியேற்றிட்டாங்க, நான் சுதந்திரமாக இந்த பூமியில சுத்தி திரிந்து எனது ரப்பை வணங்குவதற்காக வேண்டி நான் வெளிக்கிளம்பி செல்கிறேன் என்று சொல்லி சொன்ன போது அந்த இப்னு தஹினா சொல்றார், அபூபக்கரே உங்களை போன்றவர் வெளியேறவும் கூடாது, வெளியேறப்படுத்தவும் கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது, வெளியேறவும் கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது என்று சொல்லிவிட்டு நான் உங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்கிறேன், உங்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் நான் வாங்கித்தாரேன் என்று சொல்லி அந்த நபர் அபூபக்கர் ரதியல்லாஹு அழைச்சு கொண்டு மக்காவுக்கு வந்து குறைசிகளோடு பேசி, குறைசிகள் சொல்றாங்க இந்த அபூபக்கரால எங்களோட குடும்பத்திலாம் பெரிய ஃபித்னா ஏற்படும் என்று சொல்லி நாங்கள் பயப்படுறோம் என்று சொல்லிய போது அவங்க சொல்றாங்க அவர் வீட்டில் அவர் ரப்ப வணங்க சொல்லுங்க என்று சொல்லி அபூபக்கர் ரதியல்லாஹு அவருக்கு சொல்லுமாறு பணித்த போது அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் அதுக்கு உடன்பட்டு தனது வீட்டில் சுதந்திரமாக கடமைகளை செய்வதற்கான சூழலை ஏற்படுத்துவதற்கு யாரு காரணமா இருக்கிறார்னு சொன்னா, அப்ப அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் தன்னை எதிரிக்கு மத்தியிலையுமே தனது கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் மத்தியிலையுமே அவர் சொல்றார், ஒரு செய்தியை சொல்றார், அபூபக்கரே உங்களை போன்றவர்கள் ஏன் வெளியேற்றப்படக்கூடாது தெரியுமா, நீங்க கஷ்டப்பட்டவருக்கு உதவுறீங்க, இல்லாதவருக்கு உதவி செய்றீங்க, ஏழைகளை வந்து நீங்க விருந்தாளிய கண்ணியப்படுத்துறீங்க என்று சொல்லி அழகான சில லட்சணங்களை சொல்றார். ஒரு மனிதன்கிட்ட மனிதாபிமான உதவிகள் இன்றைக்கு நம்ம பாக்குறோமா இல்லையா, இந்த மனிதாபிமான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு இயல்பு அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள்ட்ட இருந்ததை அவர் கண்ட காரணத்தினால அதை வச்சு சொல்றாரு, உங்களை போன்ற இந்த மக்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த ஊரை விட்டு வெளியேறவும் கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது என்று சொல்லி மாற்று அபிப்பிராயத்தில் உள்ளவர் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு காணப்பட்ட அந்த நல்ல குணத்தை வச்சு என்ன செய்றாரு, அவங்களுக்கு சார்பாக போய் அந்த மக்கள் மத்தியில் வாதிடுகிறார்னு சொன்னா அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களை பத்திய ஒரு தாக்கம், ஒரு நல்ல பதிவு அவங்கள்ட்ட இருக்க போனதால தான் இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்ம இடத்துல குறிப்பிட்டு சொல்லலாம். இது முதலாவது அவங்க ஹபஷாவுக்கு போன ஹிஜ்ரத். ரெண்டாவது ஹிஜ்ரத் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஒரு நாளையில காலையிலையும் மாலையிலையும் இங்க போய் வருவாங்களாம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு புத்தி தெரிந்த காலத்திலிருந்து எனது தாயும் தந்தையும் வந்து இஸ்லாத்துல தான் இருந்தாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு காலையிலையும் மாலையிலையும் அடிக்கடி எங்களை வீட்டுக்கு வருவாங்க. ஒரு தடவை துஹர் நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, எங்களுக்கு ஏதோ ஒரு பதற்றம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது இந்த டைம்ல ஏன் வந்தாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில தான் நபி அவர்கள் வந்திருப்பாங்க என்ற ஒரு பதற்றம் எங்களுக்கு ஏற்பட்டது. அந்த சமயத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஹிஜ்ர மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ர செய்வதற்கு எனக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்ற இந்த செய்தியை சொன்ன போது அப்போ ரசூல் ஸல்லம் சொல்கிறாங்க, உன்னோட வீட்டில் உள்ளவங்களெல்லாம் மதீனாக்கு அனுப்பிடுங்க அபூபக்கர் என்று சொன்ன போது அபூபக்கரை தான் கேட்குறாங்க, என் வீட்டில் இருக்கிறது அஸ்மாவும் ஆயிஷாவும் தான் யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்டபோது, நான் ஹிஜ்ரத் போகிற செய்தி உனக்கு தெரியாதா என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது அபூபக்கர் ரதியல்லாஹு சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் அப்படி நீங்கள் போகிறதாக இருந்தால் அஸ்ஸுஹுபா நானும் உங்களோடு வருகிறேன் யார் ரசூலுல்லாஹ் என்று சொன்னபோது அபூபக்கர் ரதியல்லாஹு சொல் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நானும் நீங்க வருவதை ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன போது அபூபக்கர் ரதியல்லாஹு சொல்றாங்க, யார் சொல்லலாம் ரெண்டு ஒட்டகத்தை நான் வச்சிருக்கிறேன், நம்ம பயணிக்கிறது ரெண்டு ஒட்டகத்தை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன், அதுல நம்ம பயணிப்போம் என்று சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அபூபக்கர் தாராளத்தன்மையை நீங்க பார்க்கலாம், ரசூல்லாவுடைய மிக நெருங்கிய நட்பாக இருந்தாலும் நபி அவர்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு என்று சொல்றாங்க, அந்த ரெண்டு என்ன செய்யறேன் அந்த ஒட்டகத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, இன்ன இந்தி நாக்கத்தைனி ஆதத்துஹா லில் குருஜ், அதுல இந்த ரெண்டு ஒட்டகம் வச்சுக்கின்னு நம்ம போறதுக்காக வேண்டி அதுல ஒன்றை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க யார சொல்லலாம்னு சொன்ன போது நபி அவர்கள் சொன்னார்கள், நான் வந்து அதை விலைக்கு வாங்கிக் கொள்கிறேன் அபூபக்கர் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியை பார்க்கிறோம். இது அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அந்த ஹிஜ்ர மதீனாவை நோக்கி செய்த ஹிஜ்ரத்து பற்றிய ஒரு சிறிய செய்தியை தகவலை நமக்கு இந்த செய்தியின் மூலமாக பார்க்கலாம். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலே நான் சொன்ன அந்த செய்தியும் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்லாம அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று ஆரம்ப காலத்தில் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி செஞ்ச பல சேவைகளை போலதான் இஸ்லாத்தை ஏற்ற பின்னாடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட அனைத்து போர்க்களங்களிலும் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எந்த போர்க்களமும் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களுக்கு மிஸ் ஆகவில்லை என்று சொல்கின்ற அளவுக்கு எல்லா போர்க்களங்களிலும் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதை நம்ம குறிப்பிட்டு பார்க்கலாம். அது மாத்திரமல்லாம சகோதரர்களே, அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் எந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமிய வரலாற்றை பொறுத்த மட்டும் ரசூல்லா சொன்ன எங்கெல்லாம் நபியவர்கள் காணப்பட்டாலும் அந்த எல்லா இடத்துலையும் அபூபக்கர் ரதியல்லாஹு இருந்திருப்பார்கள். எதுவாக இருந்தாலும் சரிதான், எல்லா இடத்துல எங்கெல்லாம் முன்னுரிமை படுத்தப்பட வேணுமோ அந்த எல்லா இடங்கள்லையுமே அபூபக்கர் ரதியல்லாஹு முதல் மனிதராக இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்ககிட்ட இந்த இவ்வளோ ஒரு பேணிதல் ஒரு பக்குவம் இருக்கணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட எவ்வளவு தூரம் இபாதத்தும் இஸ்லாமிய ஈடுபாடும் இருந்திருக்க வேண்டும் என்பதுக்கு ஒரு ஹதீதை நம்ம இந்த இடத்துல ஆதாரமாக சொல்லலாம். நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான் இந்த வரலாற்று பின்னாடியோடு இந்த ஹதீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபூபக்கர் ரதியல்லாஹு எந்த அளவுக்கு இஸ்லாத்தோடு ஈடுபாட்டோடு இருந்திருப்பாங்கிறது நமக்கு விளங்கிக் கொள்ளலாம். அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மன் அஸ்பஹ மின்கும் அல்யௌம ஸாயிமன், இன்றைய நாள் உங்கள நோன்பு நோற்றவர் யார்? அபூபக்கர் ரதியல்லாஹு சொல்றாங்க, அன யா ரசூலல்லாஹ், நான். இன்றைய நாள் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர், ஜனாசாவை செய்ய வேண்டிய அந்த கடமையை செய்தவர் யார்? நான் யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் ரதியல்லாஹு சொல்றாங்க. இன்றைய நாள் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார்? நான் யா ரசூலல்லாஹ், அந்த அபூபக்கர் ரதியல்லாஹு சொல்றாங்க. இன்றைய நாள் ஒரு நோயாளியை தரிசித்தவர் யார்? நான் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி, இப்படி இந்த அஞ்சு விஷயங்களையும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன போது நபியவர்கள் சொன்னாங்க, யாரிடத்துல இந்த அவ்வளோ இந்த நான் சொன்ன இந்த அமல்கள் எல்லாமே ஒன்று சேர்கிறதோ அவங்க சோனை நுழைவாங்க என்று சொல்லி, அவர் சோனை நுழைந்து விட்டார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த சிறந்த பண்புகளை பார்த்து இந்த செய்தியை ஒரு பஷாரத்தாக நன்மாராயமாக சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது ஒன்றுமே போதும். நம்ம இதெல்லாம் சாதாரணமாக வளமையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், நமது பார்வையில் நம்மால் முடியுமான வரைக்கும் செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த எல்லா அந்த நற்குணங்களையும் நல்ல அந்த அதாவது பண்பாடுகளையும் நல்ல அந்த வணக்கங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் கேட்டபோது அந்த ஒரே நாளிலே செஞ்சவராக இருந்திருப்பாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட எவ்வளவு தூரம் இபாதத்தும் இது போன்ற நல்ல பண்பாடுகளும் அதாவது அதோட இரண்டரை கலந்திருப்பாங்க என்பதை நம்ம இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். இப்ப சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஆளுமை அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் ஆரம்ப காலத்தில் மக்காவில் பொருளாதாரம் தனக்கு வழங்கப்பட்ட சமயத்தில் எப்படியெல்லாம் சேவை செஞ்சாங்க என்பதுக்கு குறிப்பிட்டு சொல்லலாம். மக்காவிலே ஆரம்பத்தில் இஸ்லாத்தை தழுவிய அதாவது அடிமைகள் பிலால் இப்னு ரபாஹ் ரதியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால தங்களுடைய எஜமானர்களால் கொடுமைப்படுத்தப்பட்ட சமயத்தில் தனது பொருளாதாரத்தை கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்கி அடிமை உரிமையிட்ட அந்த ஒரு சிறப்பு அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களுக்கு சேரும். அவங்க அவங்களோட பணத்தின் மூலமாக தாவாவுக்கு செஞ்ச ஏராளமான உதவிகள் அதெல்லாம் சுருக்கமாக தான் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் என்ன பொய்ப்பிச்ச சமயத்தில், பொய்யன் என்று சொல்லி என்னை ஏற்க மறுத்த சமயத்தில் தன்னாலும் தனது பொருளாதாரத்திலும் எனக்கு உதவி அளித்தவர் அபூபக்கர் என்று சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரே வசனத்தில் சொன்னாங்களே, அதை வரலாற்றில் நம்ம எடுத்து பார்க்குற சமயத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு செய்த அந்த சேவையை நம்ம என்ன செய்ய முடியாது, இப்படி ஒரு மஜ்லிஸில் சொல்ல முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு தாராளத்தன்மை பெற்ற ஒரு சிறந்த மனிதராக, ஒரு சிறந்த சஹாபியாக, சிறந்த ஒரு தோழராக, உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு தோழரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உருவாக்கி இருக்கிறான். ஜாஹிலிய காலத்து முதல்ல இருந்தே அவங்களோட நடைமுறையெல்லாம் நம்ம பார்க்குற சமயத்தில் சிறந்த ஒரு தோழராக அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கிறார்கள். என்ன இப்படிப்பட்ட சிறந்தவரால் தான் என்ன செய்ய முடியும், ரசூலுல்லாஹுக்கு அடுத்தபடியாக அந்த தலைமைத்துவத்தை ஏற்கிறதுன்னு சொன்னால் யாரு? பாருங்க அந்த சந்தர்ப்பத்தை பாருங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, நபியோருடைய மரண செய்தி பரவுகிறது, நபி தோழர்களே சிலரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாக அபு உமர் ரதியல்லாஹு உட்பட ரசூலுல்லாஹ் மௌத்தாகவில்லை என்ற அந்த செய்தியை, மௌத்தாகிட்டாங்க என்ற செய்தியை ஏற்றுக்கொள்ளாம அதை மறுத்த சமயத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அமளி துமளி ஏற்பட்ட சமயத்தில் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி, யாரு முஹம்மதை வணங்கினாரோ முஹம்மது மௌத்தாயிட்டாரு, யாரு ரப்பை வணங்குறான் அல்லாவை வணங்குறாரோ அல்லாஹு தாலா ஹய்யுன் லா யமூத், அல்லாஹு தாலா அவன் நிலை உயிரோடு இருக்கக்கூடியவன், அவன் மன்னிக்கிறவன் அல்ல என்ற அந்த திருமறை வசனத்தை ஓதி அந்த கருத்து முரண்பட்டிருந்த அந்த தோழர்கள் மத்தியில் ஒரு தெளிவை கொடுத்தது மாத்திரமல்ல, இதுக்கு அடுத்தபடியாக அடுத்த பிரச்சனை வருகிறது. யார் இந்த தலை இஸ்லாமிய ஹிலாபத்தை, இப்போ மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜசீரத்துல் அரபு முழுவதும் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டு இப்போ இந்த மதீனாவுடைய இந்த இஸ்லாத்துடைய தலைமைத்துவ ஹிலாபத்தை யார் ஏற்கிறது என்ற ஒரு தலைமைத்துவ சிக்கல் வருகின்ற சமயத்தில் அது பல வகையாக உடனே சகீஃபத்து பனி சாயிதாவில் அன்சாரிங்கள்லாம் தோன்றாங்க, தோன்றி எல்லாரும் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வராங்க, என்ன சாது பின் உபாதாவை நாங்கள் தலைவராக்குவோம் என்ற அந்த அபிப்பிராய பேதம் வருகிற சமயத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு உமர் ரதியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. நம்ம அன்சாரிகளை போய் சந்திப்போம் என்று போகிற நேரத்தில் வந்து சொல்கிறாங்க அவங்கெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க என்ற இந்த செய்தி இவங்களுக்கு கிடைக்கிற சமயத்தில் ஒரு இக்கட்டான ஒரு கட்டம். ரசூல்லா மரணிச்சு அடுத்த ஹிலாபத்துடைய தலைமைத்துவத்தை யார் ஏற்கிறது, இஸ்லாமிய தலைமைத்துவத்தை யார் ஏற்கிறது என்ற அந்த சந்தர்ப்பம் வருகிற சமயத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் அன்சாரிகள் என்ன கோரிக்கை வச்சாங்க அபூபக்கர் அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க என்பதை நீங்க புகாரியில் எடுத்து பார்க்கலாம். புகாரி முஸ்லீம்ல வரலாற்று பகுதியில் அபூபக்கர் அதிகாரனுடைய அந்த சம்பந்தமாக இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை நீங்கள் எடுத்து பார்க்குற சமயத்தில் அழகாக நீங்கள் பார்க்கலாம். அபூபக்கர் அதிகாரனவர் எப்படி குறைசிகளுக்கு இந்த கிலாபத்து வர வேண்டும், குறைசிகளுக்கு எப்படி இந்த அவங்க இதுக்கு எப்படி தகமையானவர்கள் என்ற அந்த செய்தியை சொன்ன விதமும், உடனே உமர் அதிகாரனவர்கள் நான் உங்களுக்கு பைஅத்து செய்கிறேன் என்று சொல்லி அபூபக்கர் அதிகாரனவர்களுக்கு ஒப்பந்தம் செய்த போது அன்சாரிங்கெல்லாம் உடனே என்ன செய்கிறாங்க, அதன் பின்னாடி மிக முக்கியமான தலைமைகள் அவங்கள்ட்ட இந்த ஆலோசனையை கேட்டு கட்டுப்பட்டு அதுக்கு உடன்பட்டாங்கன்னு சொன்னார். ரசூலாவுக்கு பின்னாடி இந்த சமூகத்தில் ஏற்படுற மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் வழிகாட்டியா இருந்த யாரு, அபூபக்கர் அதிகாரன் அவர்கள். அவங்க சொன்னதெல்லாம் ஆதாரத்தை நீங்க அபூபக்கர் அதிகாரனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். 2 வருஷமும் 3 மாசமும் தான் அவங்க ஆட்சி பண்ணாங்க. பின்னால் அவங்க ஹிலாபத்து எப்படி இருந்துச்சுன்ற செய்திகளெல்லாம் நம்ம பார்க்குற சமயத்தில், அதுக்குள்ள அவங்க கூட்டல் குறைச்சலாக என்ன செஞ்சாங்க என்பதை பார்க்குற சமயத்தில், அபூபக்கர் ரதியல்லாஹு செய்த செயற்பாடுகள் நம்ம பட்டியலிடுகிற சமயத்தில் சுருக்கமாக இருந்தாலும் அது ரசூலுல்லாவுக்கு பின்னாடி இந்த சமுதாயத்தை நிலைநிறுத்துவதற்கான மிகச்சிறந்த ஆணிவேர்களாக சிறந்த அடித்தளமாக அபூபக்கர் ரதியல்லாஹுடைய ஹிலாபத்து, அவங்களுடைய வழிகாட்டல், அவங்களுடைய வழிநடத்தல் இந்த சமுதாயத்துக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் ஏனைய கலீபாக்கள்லாம் பயணிச்சாங்க. அவங்க போகிறதுக்கான ஒரு சிறந்த அஸ்திவாரத்தை அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் விட்டு சென்றிருக்கிறாங்க என்பதின் மூலமாக அவங்களுடைய மார்க்க அறிவில் காணப்பட்ட அந்த திக்கத்தும் அந்த நுணுக்கமும் அந்த சரியான ஆதாரத்தோடு ரசூல்லாவுடைய சுன்னாவிலே பயணிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைப்பாடும் தான் இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த காரணமாக துணையாக இருந்திருக்கிறது என்பதை நம்ம அடித்து கூறலாம். சகோதரர்களே, இப்போ அபூபக்கர் ரதியல்லாஹு இப்படி ஹிலாபத்து ஒரு ஹலீபாக தெரிவு செய்யப்பட்ட பின்னாடி இப்போ உள்நாட்டு பிரச்சனை. அபூபக்கர் ரதியல்லாஹு ஹிலாபத்துக்கு வந்தபோது மிக பயங்கரமான பிரச்சனைகள் இஸ்லாமிய உலகை எதிர்கொள்ள இஸ்லாமிய உலக சூழ்ந்திருந்தது. நல்ல பிரச்சனை என்னன்னு சொன்னால், அரபி ஜசீரத்துல் அரப் அரேபி தீபகற்பம் புல்லாக இஸ்லாத்துக்கு வந்திருந்தாலும் கடைசி காலத்தில் இஸ்லாத்தை தழுவின அந்த அரபு கோத்திரங்கள் எடுத்து பார்த்தா ஈமானில் பலகீனமானவர்களாக இருந்திருக்கிறாங்க. அடுத்து அவங்க இஸ்லாத்தை ஏற்றுவதற்கான காரணம் அதிகாரம் எல்லாம் முஸ்லீம்கள பக்கம் வந்து விட்டது என்ற ஒரு காரணமும், அடுத்தது பொருளாதார நோக்கு, சொத்து நோக்கு, இப்படி நிறைய இந்த மாதிரியான நோக்கத்தோடு ஈமான் அவ்வளோ பெரிய பலமில்லாதவர்கள். ரசூலுல்லாஹ் மரணிச்சதுக்கு மௌத்தாயிட்டாங்கன்ற இந்த செய்தி வந்த உடனே இந்த மக்கள்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் பேர் ஜக்காத்து நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லி இஸ்லாத்தை விட்டு மார்க்கத்தை விட்டு மதம் மாறி முருத்ததிகளாக போகிற நிலைமைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் பேர் முருத்ததீன்கள் அப்படியே போயிட்டாங்க. இஸ்லாத்தில் 5 அடிப்படைகள் ஒன்று ஜக்காத்த ரசூல்லா மௌத்தாயிட்டாங்க, நாங்கள் யாருக்கும் தரமாட்டோம்னு சொல்லி அதை தர்றதுக்கு மரத்துக்கிட்ட ஒரு கூட்டம் போயிட்டாங்க. அடுத்த ஃபித்னா என்னன்னு சொன்னால், பொய் நபிமார்கள் முசைலமா அல் கதாப், அதே போல சுஜாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அஸ்வத் அல் உனைஸ் என்ற இந்த மாதிரியானவர்கள் எல்லாம் நாங்கள்லாம் நபி என்று சொல்லி நுபுவத்தை வாதிட தொடங்கிட்டாங்க. இதனால உள்ளது இந்த பிரச்சனையை மையப்படுத்தி இஸ்லாமிய தேசத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு அழிச்சொழிப்பதற்கு 2 சக்தி பார்த்து கொண்டிருந்துச்சு. ஒன்று ஷாம்ல இருந்த ரோமர்கள், இன்னொன்று கிழக்கு பக்கத்துல இருந்து பாரசீகர்கள், புருஷ் என்று சொல்லக்கூடிய பாரசீகர்கள். இவங்க 2 பேரும் முஸ்லீம்களை பழி வாங்க வேண்டும், இஸ்லாமிய தேசத்தை இஸ்லாத்துடைய இதை வந்து ஒடுக்கணும், குற்றத்தை ஒடுக்க வேண்டும் என்ற காரணத்தில் இருந்தாங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா நிறைய அதுலேயும் குறிப்பாக இந்த முருத்ததிகளுக்கெல்லாம் இஸ்லாம் பொய் நபிமார்கள்லாம் தோன்றினாங்களே, இவங்கள்லாம் கிளம்புறதுக்கு இந்த பாரசீகர்கள் பல வகையிலையும் உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இந்த பிரச்சனை இப்படி இருக்கிற சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தருவாயில் ரோமர்களுக்கு எதிராக ரோமர்களை அடக்கிறதுக்காக வேண்டி ஏற்பாடு செஞ்ச படை தான் உசாமத் பின் ஜைத். 18 வயசு நிரம்பிய உசாமத் பின் ஜைத் ரதியல்லாஹு அன்ஹு தலைமையிலான ஒரு படையை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இப்போ அந்த படையும் போறதுக்கு போய் மதீனாவுடைய எல்லையை அடைஞ்ச சமயத்தில் தான் ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்கன்ற செய்தி போகுது. இப்போ அடுத்த தலைவர் வந்து அவர் என்ன சொல்ல போறாருன்றதுக்காண்டி அவங்களோட படை மதீனாவுடைய போர்டர்ல நிற்குது. அபூபக்கர் தானே ஹிலாபத்துக்கு வராங்க, இப்போ என்ன செய்யறது, உள்ளுக்க உள்நாட்டு பிரச்சனை என்ன, முர்த்ததிகளா கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, அங்கே நபி நான் தான் நபின்னு கொஞ்சம் பேர் நபி நுபுவத்தை வாதாட தொடங்கிட்டாங்க, இங்கால பாரசீர்கள் போர்டர்களில் எங்கே தாக்கலாம்னு கொண்டிருக்கிற நிலைமையில் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், பெரும்பாலான சஹாபாக்கள் இல்லை, நம்ம வெளியில் உள்ள ஹொதூதுகள் எல்லைப்புறத்தில் உள்ள வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த பிரச்சனையை ஒரு பக்கம் வச்சுட்டு உள்ளுக்கு உள்ள பிரச்சனையை என்ன செய்வோம், நம்ம ஒரு நிலைமைக்கு கொண்டாடுவோம், எனவே உசாமத் பின் ஜைதிர படையை நம்ம ரோம ஷாமுக்கு அனுப்ப வேண்டிய தேவை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு மஷூரா அந்த இடத்துல நபி தோழர்களால் வைக்கப்பட்ட போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னா இல்ல, ரசூல் அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க ஒரு வாசகம், அதாவது ஒட்டகத்திடே ஒட்டகம் கட்டக்கூடிய ஒரு கருத்து ஒரு கயிறு, அதை ரசூல்லாவுடைய காலத்தில் நீங்கள் நபி அவர்கள்ட்ட கொடுத்துருப்பீங்க, இப்போ நீங்கள் அதை தரலன்னு சொன்னால் அது ஒட்டக கயிறுன்னு சொல்லி நான் விட்டுட்டு போக மாட்டேன், அதுக்காக வேண்டியும் நான் என்ன செய்வேன் உங்கள்கிட்ட போராடுவேன் சொல்லி அபூபக்கர் தான் சொல்லி என்ன செய்கிறாங்க, உசாமத் பின் ஜெய்துடைய படை ஷாமுக்கு போகத்தான் வேணும், ஷாம் பகுதிக்கு அது அனுப்பப்படத்தான் வேணும் என்றதை அந்த படையை வந்து என்ன செய்யாங்க போக சொன்னார்கள் என்பதை பார்க்குறோம். இதே சமயத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட ஒரு 11 படை நகர்வுகள் அவங்க செஞ்ச முக்கியமான இந்த இஸ்லாமிய தேசத்தை ஒரு கட்டுக்கு கொண்டு வரத்துக்கு 11 படை நகர்வுகள் செஞ்ச, அதில் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் இந்த உள்நாட்டுல ஏற்பட்ட இந்த பொய் நபிமார்கள் யாரு, அஸ்வத் அல் உனைஸ், சுஜா, முசைலமா அல் கதாப். முசைலமா அல் கதாபோடு நடந்த யுத்தம் தான் யமாமா யுத்தம், அதில் தான் குர்ஆனை மனன் செஞ்ச பல குர்ஆனை மன செஞ்சத பல நபித்தோர்கள் இந்த கொலை செய்யப்படுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி தான் குர்ஆன் ஒன்று தடுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு ஒரு கருத்து ஏற்பட்டு ரசூல் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு கட்டளை ஜைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அவர்களுக்கு பணிச்சாங்க என்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இது உள்ளுக்கு எந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற இதே சமயம் இப்படி யாரெல்லாம் முருத்ததா போனாங்களோ அப்படி முருத்ததான ஒரு பாதி தான் பஹ்ரைன் என்று சொல்லக்கூடிய இன்றைக்குள்ள பஹ்ரைன் சுற்றி அது ஓமான் அந்த பகுதியெல்லாம் அந்த காலத்தில் பஹ்ரைன் அந்த பகுதிக்குள் உள்ளடங்கும். அப்போ இந்த பஹ்ரைனில் உள்ள ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, அவங்களும் நாங்கள் இஸ்லாத்திலிருந்து இஸ்லாத்தை விட்டு போயிட்டோம் என்று சொல்லி அதுக்குள்ள ஒரு கூட்டம் கலகம் செய்கிற சமயத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் அலா அல் ஹதரமி ரழியல்லாஹு அவர்கள் அலா பின் ஹதரபி ரதியல்லாஹு அவர்கள் தலைமையில் இந்த பஹ்ரைனுக்கு ஒரு படை அனுப்பி அங்கே ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாக்குறாங்க. அதே போல பாரசீகர்கள் ஈராக்கில் உள்ள அந்த ஈராக்கு அதாவது இந்த கிழக்கு பகுதி பிராந்தியத்தில் உள்ள அந்த பகுதிகளெல்லாம் பாரசீகர்கள் என்ன செஞ்சுறாங்க ஆக்கிரமித்து அங்கே ஒரு அங்கே இஸ்லாத்தை ஏற்றிருந்த போர்டரில் உள்ள மக்கள் எல்லாம் மதம் மாறுகின்ற இஸ்லாத்தை விட்டு போகின்ற அந்த சமயத்தில் தான் ஹாலித் பின் வலித் ரதியல்லாஹு அவர்களை அனுப்பி என்ன செய்கிறாங்க அங்கே உள்ள அந்த நிலைமைகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. இப்போ வடக்கில் ஷாமில் பலஸ்தீனில் ஷாம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய சிரியா என்றாலும் அன்றைய ரசூல்லாவுடைய காலத்தில் பலஸ்தீன் அந்த ஜோர்தான் அந்த பகுதிகளெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிரியா பலஸ்தீன் எல்லாமே ஷாம் தேசமாக தான் பாணப்பட்டது. அப்போ அங்கே வந்து என்ன செஞ்சு அங்கே ரோமர்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருந்த காரணத்தினால அவர்களை அடக்கம் அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரழியல்லாஹு மேற்கொண்ட ஒரு சிறந்த ஒரு படை நகர்வு தான் யர்முக் யுத்தம் என்று சொல்லக்கூடிய யுத்தம். சுமார் 4,000 இஸ்லாமிய போராளிகள் 4 பேருடைய தலைமையில் யார், அம்ரு பின் அஸ், யசீத் பின் அபி சுஃபியான், வலித் பின் உக்பா, அபு உபைதா, ஆமிர் பின் ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹும், இவங்க 4 பேருடைய தலைமையிலையும் ஒரு சிறந்த ஒரு படை இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லீம்கள்தான் காணப்பட்ட சிறந்த படை நகர்வுகளில் ஒன்றாக இந்த யர்முக் யுத்தத்தை நம்ம சொல்லலாம். என்றால் கிட்டத்தட்ட 2,00,000 மேற்பட்ட ரோமர்களை வந்து எப்படி வெற்றி கொள்ளணும் என்பதற்கு மிக மிக சிறந்த முறையில் அனுமானம் பண்ணி ஒரு படை நகர்வு மேற்கொண்டு அந்த ரோமர்களை தோக்கடித்த ஒரு சிறந்த ஒரு படை நகர்வாக யர்முக் யுத்தம் காணப்படுகிறது. இந்த யர்முக் யுத்தம் இவ்வளோ வரலாற்று சிறப்பு மிக்கதாக காணப்பட்ட போதும் இதில் இஸ்லாமிய உம்மத்து நாங்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம்தான். யர்முக் யுத்தம் 4 பேர் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அங்கே ரோமர்களுடைய பலத்தை கண்டு அங்கே இருக்கக்கூடிய அமீர் என்ன செய்கிறார்னு சொன்னால் ஹலீஃபாவுக்கு ஆர்டர் பண்ணுறாரு எங்களுக்கு என்ன படைப்பலம் தேவைன்னு சொல்லி. அப்போ இங்கே ஈராக்கில் போர் செஞ்சு கொண்டிருந்த ஹாலித் பின் வலித் ரழியல்லாஹு அவர்களுடைய படையும் என்ன செய்கிறாங்க ஹலீஃபா வந்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அங்கே எங்கே யர்முக்குக்கு ஷாமுக்கு போக சொல்லி கட்டளையிடுறாங்க. இந்த படையெல்லாம் வந்து சேர்கிறது. வந்து சேர்ந்து ரோமர்களுடைய அந்த யுத்தத்துடைய இறுதி கட்ட முடிவின் போது ஒரு தகவல் வருகிறது. என்ன தகவல், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிட்டாங்கன்ற தகவல் வருது. உமர் ரதியானு ஹிலாபத்துக்கு ஆட்சியை தந்துட்டாங்கன்ற தகவல் எப்படி வரலாற்றில் வருதுன்னு சொன்னால் அந்த தகவலை கொண்டு வந்த தூதுவர் ஹாலித் பின் வலித் ரதியானு அவர்களை தனியே கூப்பிட்டு தான் ரகசியமாக தான் இந்த செய்தியை சொல்கிறார். அபூபக்கர் ரதியானு மௌத்தாயிட்டாங்க, உமர் ரதியானு தலைமைத்துவத்தை ஹிலாபத்தை எடுத்துட்டாங்க, உங்கள்கிட்ட இருந்து தலைமைத்துவத்தை அபூ உபைதா ரதியானு அவருக்கு வழங்குமாறு சொன்னார்கள் ஹலீஃபா என்ற செய்தியையும் சொல்கிறாங்க. ஹாலித் பின் வலித் ரழியல்லாஹு அவர்கள் எந்த விதமான இது என்ற யுத்த ஒரு படையை வழிநடத்தி ஒரு சிறந்த ஒரு வெற்றி அந்த யுத்தம் முடிவடைகின்ற கட்டம் அவர் நிறைய திட்டி எல்லா அந்த அமீர்களுடைய அந்த இது நிர்வாகத்தன்மை அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனால் ஹாலித் பின் வலித் ரதியல்லாஹு சிறந்த முறையில் வழிநடத்துகிற சமயத்தில் இன்னொருவர் தலைவராக வெற்றி பெற்றுச்சு. வெற்றி பெறுகின்ற சமயத்தில் தலைவர் யாரு? யாரு தலைவர்? அபு உபைதார் ரதியல்லாஹு அன்ஹு தலைவர். ஆனால் சஹாபா கிட்ட காணப்பட்ட அந்த பக்குவத்தை பாருங்க, ஒரு ஹலீஃபா ஒரு கட்டளை போட்டாங்க. அப்போ அதில் ஏன் தலைமைத்துவத்தை மாற்றினாங்க உமர் ரதியல்லாஹு அவர்கள்ன்றதுக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஹாலித் பின் வலீது போகிற யுத்தம் எல்லாமே வெற்றி தான் என்ற ஒரு நிலைமை மக்கள் மத்தியில் வர சமயத்தில் படை வீரர்களுக்கே தெரியாமல் தான் ஹலீஃபா இந்த தலைவரை மாத்துறாங்க அப்போ உமர் ரதியல்லாஹு அவர்கள். அப்படின்னு சொன்னால் படை வீரர்களுக்கு தெரியும், அவங்கள நினச்சிக்கினா ஹாலித் பின் வலீது ரதியல்லாஹு தலைமையில் தான் எருமைக்கு யுத்தம் வந்து வெற்றி கொள்ளப்பட போகுதுன்ற ஒரு நிலைமை இருக்கின்ற சமயத்தில் அவங்களுக்கு தெரியாமல் அபு உபைதார் ரதியல்லாஹு அவர்கள் தலைமையாக போடத்தில் கடைசிக்கு யார் தலைமையில் வெற்றி பெறுற சமயத்தில் யார் தலைவராக இருந்தது? அபு உபைதார் ரதியல்லாஹு அவர்கள். இப்போ இதில் பார்க்கலாம் உமர் ரதியல்லாஹுடைய நிர்வாக திறமை. ஒரு நாட்டில் படை யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் ஹலீஃபா மௌத்தாயிட்டாங்கன்னு செய்தி வந்துச்சு சொன்னால் என்ன நடக்கும்? அவங்களோட படையிற மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ எனவே சகோதரர்கள் நம்ம பார்க்கலாம், இதுக்கெல்லாம் எல்லாவற்றுக்கும் சிறந்த ஒரு இஸ்லாமிய படைகள்கிட்ட காணப்பட்ட தன்மை என்னன்னு சொன்னால் அந்த தக்குவாவும் ஈமானும் இஸ்லாமும் தான். அதுக்கு மேலதிகமாக நம்ம எதுவும் சொல்ல இயலாது. அவங்கள்ட்ட காணப்பட்ட எல்லாமே சஹாபாக்கள், தாபியங்கள், சிறந்தவர்கள், இஸ்லாமிய சமுதாயத்துடைய அடிப்படை ஆணிவேர்கள்னு சொல்லலாம். அவங்கள்ட்ட காணப்பட்ட அந்த நம்பிக்கையும் அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே நம்ம போறது ஒரு ஷஹாதத்து என்ற அந்த அல்லாஹ்வை முகத்தை நோக்கி அவங்க செஞ்ச அந்த படை நகர்வின் காரணமாக பல வெற்றிகளை பெற்றுக்கொண்டாங்க என்பதை நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக இந்த யமா, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல யமாமா யுத்தத்திலே காபில்கள் கொல்லப்பட்ட சமயத்தில் அபூபக்கர் தன் குர்ஆன் வந்து என்ன செய்யப்பட வேண்டும், ஒரு நூலாக ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்ற அமைப்பில் தான் அந்த குர்ஆனை ஒன்று சேர்த்தது அபூபக்கர் அவர்கள் செய்த மிகப்பெரிய சேவை என்று சொல்லலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், மேலதிகமாகவோ அல்லது கூட்டல் குறைச்சலோ என்பதுக்கு அப்பால சுன்னாவுக்கு மாற்றமான எந்த ஒரு நிலைப்பாட்டையுமே அபூபக்கர் அவர்கள் செய்யவில்லை. ரசூலுல்லாஹ் போட்ட அந்த ஹுதுதுகளுக்கு, அந்த எல்லைகளுக்கு ஏற்ப தான் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் 2 வருஷம் 3 மாதமும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த அடித்தளத்தை இட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் தான் ஹிஜ்ரி 13 அதாவது 635 மீலாது கிறிஸ்தவ வருடத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் நோயாய்ப்படுறாங்க. கிட்டத்தட்ட 1 மாதமாக நோயாய்ப்பட்டு இறுதியில் அவர்கள் மரணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்துக்கு அடுத்த ஒரு தலைவரை நம்ம என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் சஹாபாக்களோடு அந்த ஷூராவிலே காணப்பட்டவர்களோடு ஆலோசித்து உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அவர்களை அடுத்த ஹலீஃபாவுக்கு தான் சிபாரிசு செய்வதாக அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் நியமித்த வண்ணம் அவர்கள் மரணிச்சிட்டாங்க என்ற செய்திகளை பார்க்குறோம். அப்போ சகோதரர்களே, இந்த ஒரு சிறந்த நீங்கள் பார்க்கலாம் இதில் ஜிஹாது. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொன்னேன், அவங்களோட அரசியல் நகர்வு, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, ஜாஹிலிய கால வாழ்க்கை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்குற சமயத்தில் இப்படி ஒரு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு சிறந்த ஒரு பகுதியை அபூபக்கர் ரதியல்லாஹுனுடைய வாழ்க்கையில் தான் நான் செய்யலாம். ஏனைய சஹாபாக்கள் பல சிறப்புகள் இருக்குது, உமர் ரதியல்லாஹுக்கு பல சிறப்புகள் இருக்குது, உஸ்மான் ரதியல்லாஹுக்கு பல சிறப்புகள் இருக்குது. நம்ம எடுத்து பார்க்குற சமயத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹுகள் கொஞ்சம் காலம் ஆட்சி செஞ்சிருந்தாலும் அவங்க இஸ்லாத்துக்கு அதிகாரத்தில் வந்தது 2.5 வருஷம் தான். ஆனால் அவங்க செஞ்ச பணிகள் இந்த சமுதாயத்துக்கான ஒரு சிறந்த அடித்தளத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது என்பதின் மூலமாக இப்படிப்பட்ட வரலாற்றிலேருந்து நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னால், அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள்ட்ட காணப்பட்ட அந்த மார்க்கத்தோடு நான் ஒரு ஈடுபாடு, ரசூல்லாவோடு அவங்க சுஹபத்து நண்பராக இருந்ததின் மூலமாக நபியோகிட்டேருந்து என்னத்தை படித்தாங்க, அந்த படிச்சத்துடைய வெளிப்பாடு அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே எங்கேலாம் அப்ளை பண்ணணுமோ அது எல்லாத்திலையுமே இஸ்லாத்தோடு இஸ்லாமிய மூச்சு இருக்க வேண்டும் என்ற ஒரு உழைப்போடு அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் சிறந்து இருந்திருக்கிறாங்க. அந்த சிறப்பு தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக இந்த சமுதாயத்துடைய ஒரு தலைவராக வருவதற்கான, அந்த மக்களை ஏகோபித்த முடிவுக்கு வருவதற்கான அபூபக்கர் தான் நியமனம் பெற்ற சமயத்தில் எல்லோரும் அதுக்கு பயா செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கான தகைமையும் தகுதியும் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதின் மூலமாக இந்த சமுதாயத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு எதை தந்திருக்கிறானோ இது இதில் ஹுலாசாவாக இறுதியான என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்குன்னு ஒரு சிறந்த ஒரு மார்க்க சூழலை தந்திருக்கிறான், மார்க்கத்தை படிக்கிறதுக்கான ஒரு மனநிலையை தந்திருக்கிறான், அதுக்கு ஏதுவான ஒரு குடும்பத்தை எல்லா வகையிலையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். அதை இந்த அருளின் மூலமாக இந்த மார்க்கத்துக்கும் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கும் நான் என்ன செய்ய வேண்டும், என்னால் ஆன ஒரு குறைந்த சாதாரண ஒரு வேலையாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய திருப்தி என்று நோக்கி நம்ம செய்வோமாக இருந்துச்சு சொன்னா அதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கிறது என்பதுக்கு அப்பால சகோதரர்களே, நீங்க அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் எடுத்த இந்த ஸ்டெப்புகளை எடுத்து பார்த்தா ஃபித்னாவுடைய ஸ்டெப்புகள், அதாவது இந்த சமுதாயத்தில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற சமயத்தில் அவங்க என்ன மன்ஹஜில் இருந்தாங்க. கட்டாயம் நம்ம இந்த பாடத்துடைய அது ஒரு தனியாக நம்ம பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம், குழப்பங்கள், குழப்பம் ஃபித்னான்னு சொல்கின்ற சமயத்தில் சகோதரர்களே, மார்க்கத்தை விட்டு திசை திருப்பக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஃபித்னா தான். இஸ்லாத்தை விட்டு நம்ம வேற எங்கேயோ தூரமாக்குறது, ஒரு ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது, இதனால் என்ற மார்க்கம் விடப்பட்டு நான் வேற எங்கேயோ திசை திருப்பப்படுகிறேன் என்று சொல்லி நம்ம எதையெல்லாம் பார்க்குறோமோ அந்த மாதிரியான கட்டங்களில் கட்டாயம் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு என்ன சொல்கிறது, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருகின்ற சமயத்தில் ஆதாரபூர்வமாக என்ன என்ன நிலைப்பாட்டில் நான் இருக்கணும், இதை கொண்டு வர இந்த ஃபித்னா எதனால் ஏற்படுகிறது, ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய சூழலை பொறுத்த மட்டும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது வரையறையற்ற அபரிமிதமான மீடியா வளர்ச்சி என்பது குறிப்பாக எங்களுடைய இஸ்லாத்தில் ஏராளமான ஃபித்னாக்களையும் புதிய புதிய மக்கள் வந்து ஃபித்னாவுக்கு உள்ளாகக்கூடிய குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய பலவிதமான செய்திகள் நாளுக்கு நாள் பல்வி பெருகி கொண்டிருக்கின்ற சமயத்தில் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய அந்த மன்ஹஜோடு நின்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையே, யா அல்லாஹ் எனக்கும் எனது குடும்பத்துக்கும் எனது நண்பர்களுக்கும் ஏற்படுத்துவாயாக என்ற பிரார்த்தனையை நம்ம டெய்லி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற வரலாற்றிலிருந்து நம்ம பெற வேண்டிய பாடங்களில் நான் இறுதியாக சொன்ன இதுவும், அதிலும் குறிப்பாக அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் இந்த ஃபித்னாவிலிருந்து நம்ம எப்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், அந்த குழப்பங்கள் வருகின்ற சமயத்தில் எப்படி ஒரு முஃமின் கையாள வேண்டும் என்பதற்கான ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன. எனவே அந்த படிப்பினைகளை பெறுவதன் மூலமாக இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எங்களையும் எங்களுடைய மார்க்கத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான சிறந்த எட்டுக்களை நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நாம் எடுக்கக்கூடிய இது போன்ற நல்ல முயற்சிகளுக்கு தௌஃபிக் செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.